ගරු ස්වාමීන් වහන්ස අතරෙලිය රත්නතේරු.
ගරු සභාපතිතුමනි, ගරු සභාපතිතුමනි, මේ අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ප්‍රථමයෙන්ම ඔබතුමාට මම අතිශයින්ම ස්තුතිවන්ත වෙනවා. ජනතා විමුක්ති පෙරමුණේ නලින් ජයතිස්ස මන්ත්‍රීවරයා විසින් ඉදිරිපත් කරන ලද යෝජනා පිළිබඳවයි අද අපිට මෙම සභාවේ සාකච්ඡා කරන්නේ. මුලින්ම මම කියන්නට ඕන, මම අද විපක්ෂයේ සිටියත් ආණ්ඩුවේ හිටියත් ආණ්ඩුවේ වැරදිවලට විරුද්ධව මම කතා කළා, කතා කරනවා. අපි 2004 මේ පාර්ලිමේන්තුවට ආපු මොහොතේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් ආසන 9ක් සහිතව අපි එදා විපක්ෂයේ කරු සභාපතිතුමනි වාඩි වුණා. විපක්ෂේ වාඩි වෙලා එදා තිබිච්ච ආණ්ඩුවට බහුතර බලයක් තිබුණේ නැහැ. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා, ඒ වගේම ජනතා විමුක්ති පෙරමුණ ඇතුළු ඒ සියලු දෙනා එකතුව ඔවුන්ට පාර්ලිමේන්තුවේ ලබාගත හැකියුවේ පාර්ලිමේන්තු ආසන 204ක් පමණයි. එසේ වුවත් අපි පාර්ලිමේන්තුවේ තීරක බලය වෙමින් එදා ත්‍රස්තවාදය පරාජය කිරීම සඳහා එදා ආණ්ඩුව ගත්ත තීරණයේදී ඉතා තීරණාත්මකව අපි කටයුතු කළා. ගරු සභාපතිතුමනි, 2008 අයවැය ඉදිරිපත් කළ අවස්ථාව ඉතාම තීරණාත්මක අවස්ථාවක්. එදා අයවැය පරාජය කොට ත්‍රස්තවාදය පරාජය කිරීම සඳහා ගෙන ගියපු තීරණාත්මක අයවැයක් හැටියට තමයි එදා අයවැය ඉදිරිපත් කළේ. ඒ අයවැයේදී එක ඡන්දයකින් තමයි එදා අයවැය ජයග්‍රහණය කරන්න පුළුවන්කම ලැබුණේ. එදා ජනතා විමුක්ති පෙරමුණත් අනිත් බොහෝ පක්ෂත්, සුළු පක්ෂත් සම්පූර්ණයෙන්ම අයවැය පරාජය කිරීම සඳහා කටයුතු කරද්දී අපි තීරණාත්මකව මැදිහත්වල එක ඡන්දයකින් එදා අයවැය ජයග්‍රහණය කළා. එදා ඒ ජාතික හෙළවරුමය 2008 ඒ අයවැය පරාජය වුණා නම් වේලිපුල්ලේ ප්‍රභාකරන් ඇතුළු ඒ ත්‍රස්තවාදී සහ ඒ ත්‍රස්තවාදී කණ්ඩායම් අදත් ජීවත් වෙනවා. එදා ඒක ඡන්දය තමයි දේශපාලන ඡන්දය. එදා ඒක ඡන්දයෙන් අපි අයවැය ජයග්‍රහණය පරාජය වුණා නම් එදා ත්‍රස්තවාදයේ පරාජය කිරීමේ අරගලය සම්පූර්ණයෙන් ආපස්සට ගිහිල්ලා අද දක්වා වේලුපිල්ලේ ප්‍රභාකරන් සිටින ශ්‍රී ලංකාවක් අපට දකින්න ඉඩ කඩ තිබුණා. ඒ හන්ද ඒ වෙලාවේ අපි විපක්ෂ හිටියත් අපි ආණ්ඩුවට සහය ලබා දුන්නා. ඒ වගේම පහුගිය ආණ්ඩුව තුල අපිට පස්සේ ආණ්ඩුවට එකතු වුණ අමාත්‍ය ධුරයක් ලබාගෙන ඉන් පසුව අපි ආණ්ඩුවේ ක්‍රියාදාම සම්බන්ධයෙන් විරුද්ධෝ ඡන්ද දිය යුතු අවස්ථාවල විශේෂයෙන්ම කැෂිනෝ පනත ආපු වෙලාවේ අපි අපේ විරුද්ධත්වය පළ කළා. විශේෂයෙන් පෞද්ගලිකව මම එහිදී ආණ්ඩුවට විරුද්ධව ආණ්ඩුවේ සිටමින් අපි ඡන්දය පාවිච්චි කළා. ඒ වගේම අද ස්වාධීන මන්ත්‍රීවරයෙක් හැටියට පාර්ලිමේන්තුවේ කටයුතු කළත් ආණ්ඩුව යම්කිසි යහපත් දෙයක් කරනවා නම් ආණ්ඩුවේ ආපත් ආණ්ඩුවේ අයවැය රටට හිතකර නම් අපට ඡන්දය දෙන්න පුළුවන්. ඒ වගේම ආණ්ඩුව යම්කිසි සාධනීය යෝජනාවක් ගේනවා නම්, රට හිතකර යෝජනාවක් ගේනවා නම් ඒකට අපට සහාය පළ කරන්න පුළුවන්කම තියෙනවා. නමුත් ආණ්ඩුවේ දැනටපත් වෙච්ච ආණ්ඩුව මම හිතන්නේ උන් පූර්ණ කාලීන ආණ්ඩුවක් විදිහට උදම්මනනවා ඇති. ඔවුන් මොනවා කිව්වත් ඔවුන්ට අද බහුතරය නැති ආණ්ඩුවක් තමයි යහපැත්තේ ඉන්නේ. ජනතා විමුක්ති පෙරමුණත් දෙමළ ජාතික සන්ධානයත් අද ආණ්ඩුව සමග නැහැ. ඒ අනුව ඔවුන් මොනවා කතා කරත් අද මේ පවතින්නේ බහුතරයක් නැති ආණ්ඩුවක්. නමුත් මේ ආණ්ඩුව කඩාදමන්න අපි අවශ්‍ය නැහැ. මේ ආණ්ඩුවට තියෙන්නේ භාරකාර ආණ්ඩුවක් හැටියට කටයුතු කිරීමයි. මොකද්ද මේ භාරකාර ආණ්ඩුවක කටයුත්ත හැටියට මා දකින්නේ? විශාල විවාදයකට තුඩු දෙන, රටේ ජනතාවගේ විරෝධයට ලක්වෙන බරපතල විසංවාදී සංකීර්ණ ප්‍රතිපත්ති ක්‍රියාවට නැගීමෙන් වැළකී සිටීම මේ ආණ්ඩුව කරයි කියලා බලාපොරොත්තු වෙනවා. අපි කලබලේ 19 වෙනි සංශෝධනය කළා. අපට විශාල උමනාවක් තිබුණ රටේ ජනතාවට පොරොන්දු පරිදි ඒ 19 වෙනි සංශෝධනය ගෙනල්ලා රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ ශක්තිමත් කිරීමේ යම් කිසි දෙයක් කරලා ජනතාව තුළ ඒක ඔප්පු කරන්න. හැබැයි ඒක අපි කලබලයේ කිරීම නිසා විශාල ව්‍යවස්ථා වියවුලක් අද පැන නැගී තියෙන බව ගරු සභාපතිතුමනි ඔබතුමා දන්නවා. ඒ නිසා මේ ව්‍යවස්ථා වියවුලෙන් නිදහස් වීම සඳහා අපි ඉක්මනින් කළ යුතු දෙපාර්ශ්වයෙන් එකඟතාවයෙන් කළ යුතු දේවල් තියෙනවා. ඒ නිසා මම හිතනවා පළමුවෙන්ම අපි ගරු සභාපතිතුමනි අවධානය යොමු කළ යුත්තේ මේ ව්‍යවස්ථාවේ ප්‍රශ්න ගණනාවක් අද පැන නැගී තියෙනවා. අධිකරණයේ ඒවා සාකච්ඡා කළ තියෙනවා. ජනමත විචාරණයකට තුඩු දෙන ව්‍යවස්ථා සංශෝධනයක් අපි කළේ නැහැ. අපට කරන්න බැරි වගන්තිත් තියෙනවා. මම ගරු සභාපතිතුමනි හැන්සාඩ් ගත කිරීම සඳහා ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 70 වෙනි පිටුව සහ එවගේම ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ ඊට අදාළ ජනමත විචාරණයට අදාළ වගන්ති මේ අවස්ථාවේ හැන්සාඩ් ගත කිරීම සඳහා ඉදිරිපත් කරනවා. ඒ අනුව ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 6-7 එවගේම 84 කියන වගන්ති මම මේ අවස්ථාවේ මේ පාර්ලිමේන්තුවේ සභාගත කිරීම සඳහා ඉදිරිපත් කර සිටින හැන්සාඩ් ගත කිරීම සඳහා කෙටි වාක්‍ය කීපයක් මා ඉදිරිපත් කර සිටිනවා. ඒ වගේම ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 30 වෙනි වගන්තිය එය මා මේ සභාවට ඉදිරිපත් කර සිටින කැමැති 30 වෙනි වගන්තිය 1-2 කියන වගන්ති මා ඉදිරිපත් කරනවා. දෙවනි වගන්තියෙන් කියන්නේ රජයේ ජනාධිපතිවරයා ජනතාව විසින් තෝරාපත් කරන ලදී අතර 5 අවුරුදු කාලයක් දුරේ දරන්නේය. ඇත්ත වශයෙන්ම ව්‍යවස්ථාවට අනුව දුර කාලය 6ක් දැරීම 5 කිරීම පව ජනමත විචාරණයක් අවශ්‍යයි කියලා මේ ව්‍යවස්ථාවේ සඳහන් වෙලා තියෙනවා. එසේ වුණත් අපි අද දුර කාලය 6-5ක් කරලා තියෙනවා. ඒ වගේම ජනාධිපතිවරයාට හැකි ජනාධිපතිවරයා සතු ජනතා පරමාධිපත්‍ය බලය එනම් ඔහුට හිතුනොත් මේ පාර්ලිමේන්තුවේ යම් කිසි ගැටලුකාරී තත්ත්වයක් තියෙනවනම් ඔහුට විසුරුවා හැරීමේ බලයක් තිබුණා. ඒ බලය ජනමත විචාරණයකින් පමණක් වෙනස් කළ හැකියි කියලා මේ අවස්ථාවේ ගරු සභාපතිතුමනි සඳහන් වෙලා තියෙනවා. මා එයත් මේ අවස්ථාවේ හැන්සාඩ් ගත කිරීම සඳහා එකී කොටස සම්පූර්ණයෙන් ඒ පිටු දෙකම හැන්සාඩ් එකේ කොටසක් හැටියට අමුණුමක් හැටියට මේ අවස්ථාවේදී ගරු සභාපතිතුමනි මම ඉදිරිපත් කර සිටිනවා. දැන් එතකොට අපිට තියෙන ප්‍රශ්නය දැන් අධිකරණයෙන් තීන්දුවක් දීලා තියෙනවා. අධිකරණයේ තීන්දුව කුමක් දුන්නත් අද ව්‍යවස්ථාවේ වියවුලක් තියෙන බව මේ ව්‍යවස්ථාව කියවන ඕනෑම කෙනෙකුට පැහැදිලි වෙනවා. ඒ නිසා ගරු සභාපතිතුමනි යෝජනාවක් හැටියට මේ විධායක ජනාධිපති දුරය අහෝසි කරන්න ඕනේ කියලා කියන අයට මම මෙන්න මේ වගන්තිය මේ අවස්ථාවේ කියන්න කැමතියි. අද ජනාධිපතිවරයා සතු පාර්ලිමේන්තුව විසුරුවා හැරීමේ බලය ජනමත විචාරණයකින් කළ හැකියි කියලා එදා රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා බලයට පත්වෙච්ච ආණ්ඩුව 2002-2004 කාලය තුල ඒ ආණ්ඩුවේදී මොකද්ද කිව්වේ? එදා ජයම්පති වික්‍රමරත්න මැතිතුමා අද මන්ත්‍රීවරයෙක්, එදා ජනාධිපති නීතිඥවරයෙක්. එතුමා උසාවියේ ගියා චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක කුමාරතුංග මහත්මිය වෙනුවෙන් හිටපු ජනාධිපති වෙනුවෙන්. මොකද්ද ජයම්පති වික්‍රමරත්න මහත්තයා කිව්වේ? ජනාධිපතිනියට පාර්ලිමේන්තු විසුරුවා හැරීමට තියෙන බලය ජනමත විචාරණයකින් හැර විසුරුවා හැරිය නොහැකිය කියලා එදා පාර්ලිමේන්තුව එදා කියා සිටියා. ඒ අනුව එදා රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා විසින් මට ගරු සභාපතිතුමනි මට විනාඩි 4ක් ආව වශයෙන් මම ඉල්ල හිටනවා. මගේ බොහොම කෙටි කාලයක් මට කරුණාවෙන් ඉල්ල හිටන ඔබතුමාගේ මට විනාඩි 4ක් විපක්ෂික ලබා දෙන්න කියලා.
හරි කතා කරමු.
මං ඊට වැඩි කාලයක් ගන්න යන්නේ නැහැ ගරු සභාපතිතුමනි. එතකොට ඒ අනුව ඉතා වැදගත් කාරණය මොකද්ද? එදා ඒ 2002 ශ්‍රේෂ්ඨ අධිකරණයේ තීන්දුව කුමක් දුන්නත් එදා කිව්වා ජනාධිපතිවරයාට පාර්ලිමේන්තු විසුරුවා හැරීමේ බලය ජනමත විචාරණයකින් පමණක් හැකිය කියලා එදා නඩු තීන්දුවක් දීලා තියෙනවා. ගරු සභාපතිතුමනි මගේ කතාවේ මම ඒ අවධාරණය කරන්න කැමතියි. අද විවාදයේ පවත්වන්නේ ජනාධිපති දුරේ සම්බන්ධයෙන්. මේ ජනාධිපති දුරේ අහෝසි කිරීම සම්බන්ධයෙන් ජනාධිපතිවරයා 2015 තීන්දුවක් දුන්නයි කියලා කියනවා. එහෙම තීන්දුවක් ප්‍රතිපත්තිමේ තීන්දුවක් දුන්නේ නැහැ. ජනාධිපතිතුමා ජාතික හෙළවුරුමේ සමග එදා අපේ එකඟතාවය ලබා දෙනකොට කරුණු 10කින් යුක්ත ගිවිසුමක් අත්සන් කළා. ඒ ගිවිසුමේ තියෙන ජනාධිපතිතුමා කිසි විටක ජනමත විචාරණයකට තුඩු දෙන ව්‍යවස්ථා සංශෝධනයක් කරන්නේ නැහැ කියලා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි එදා ජනාධිපතිතුමා කිව්වා මෙන්න මෙහෙම. කොහොමද කිව්වේ? මම ජනමත විචාරණයකට තුඩු දෙන ව්‍යවස්ථා සංශෝධන නොකරන බව මෛත්‍රී පාලනයක් ස්ථාවර රටක් ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ ප්‍රකාශ කරලා තියෙනවා. එහෙනම් එතුමාගේ දුර කාලය තුල එතුමා පෞද්ගලිකව මරණ ගෙවල්වල ගිහිල්ලා උස්සෝල ගිහිල්ලා ජනාධිපති දුරේ අහෝසි කරන්න කියලා කතා කරන්න පුළුවන්. එතුමාට ඕන හැටියට දුරේ අහෝසි කරනවද නැද්ද කියලා කියන්න බෑ. එතුමා මෛත්‍රී පාලනයක් ස්ථාවර රටක් ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ ඉතා පැහැදිලිව එක සටහන් කරලා තියෙනවා. එදා සුවන්දරණ මැතිතුමා සමග සාකච්ඡා කළා තමයි අපි මම පුජ්ජලිකව ඒ සාකච්ඡාවට සුමන්දිරම් මැතිතුමා දෙමළ ජාතික සන්ධානයේ සමග මැදිහත් වුණා. ඔවුන් එකඟ වුණා ජනමත විචාරණයකට තුඩු දෙන ව්‍යවස්ථා සංශෝධනයක් නොකළ යුතුයි කියන වගන්තිය මෛත්‍රී පාලනයක් ස්ථාවර රටක් උතර දාන්න. ඒ අනුව දෙමළ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ තියෙනවා, ඉංග්‍රීසියෙන් ලියවු ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ තියෙනවා. ඒ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ ඒ කොටස් දෙකම හැන්සාඩ් ගත කිරීම සඳහා ගරු සභාපතිතුමනි මේ අවස්ථාවේ මා ඉදිරිපත් කර සිටිනවා. දැන් විධායක ජනාධිපති ධුරය යම්කිසි කෙනෙකුට අහෝසි කරන්න ඕන නම් එයා අහෝසි කිරීමට ප්‍රථම රටේ ස්ථාවරභාවයේ සැලකිල්ලට ගත යුතුයි. අද යම්කිසි කෙනෙක් මේ පවත්නා මැතිවරණ ක්‍රමය යටතේ ජනාධිපති ධුරය අහෝසි කරන්න කියලා කියනනම් ඒක රටට කරන බලවත් ද්‍රෝහිකමක් හැටියට මම සඳහන් කරන්න කැමතියි. ඇයි මම එහෙම කියන්නේ? අද අරගෙන බලන්න. එදා 2002 2004 කාලය තුල විධායක ජනාධිපතිවරයා එදා නෝර්වේජියන් ආණ්ඩුවේ මැදිහත් වීමත් වගේම යුරෝපීය රටවල මැදිහත් වීමුත් අපි සාම ගිවිසුමක් අත්සන් කළා. සාම ගිවිසුම දසදහස් වාරයක් කැඩුණා. කවුද කැඩුවේ කොටි සංවිධානය. නමුත් ජනාධිපතිවරයාට බැරි වුණා එදා ඒ ආණ්ඩුවට බැරුණ තීරණයක් ගන්න 2002 2004. ඒ වෙලාවේ තමයි හිටපු ජනාධිපතිනිය පාර්ලිමේන්තුව විසුරුවා හැරියේ. එදා විසුරුවා හැරියේ නැත්තම් අද අපට ත්‍රස්තවාදය පරාජය කිරීමේ ඒ අරගලය කරා රටට ගමන් කරන්න බෑ. ඒ නිසා විධායක ජනාධිපති ධුරේ දුර්වල ලක්ෂණ තියෙනවා. අපි සෑහෙන සංශෝධනයකුත් කළා තියෙනවා. අද ව්‍යවස්ථා වියවුලකුත් තියෙනවා මේකේ. අද පළමුවෙන් මේ භාරකාර ආණ්ඩුව කරන්න ඕන මේ ව්‍යවස්ථා වියවුලේ තියෙන වගන්ති ටික විධිමත්ව සාකච්ඡාවකට දෙපාර්ශ්වයෙන් එකඟතාවයකට පැමිණීම. දෙවනි කාරණේ මේ ඡන්ද ක්‍රමේ මම හැන්සාඩ් ගත කිරීම සඳහා ඒ කොටස ඉදිරිපත් කරනවා. ඕනම පක්ෂයකට දෙමළ ජාතික සන්ධානයේ ජනතා විමුක්තියට අපි කාටත් මේ මනාප ඡන්ද ක්‍රමයේ යටතේ පිරිහිච්ච මිනිස්සු හැබැයි ඔවුන් ප්‍රසිද්ධ නිසා දිස්ත්‍රික්කයේ ඡන්ද ගන්න පුළුවන් ඔවුන්ට සල්ලි තියෙන හන්දා. ඒක හන්ද හැමදාම පක්ෂවල ඉන්න එකම මිනිස්සු වෙනස් කරන්න බෑ. ඒ නිසා ගරු සභාපතිතුමනි මේ ඡන්ද ක්‍රමය වෙනස් කළ යුතුයි. ඒ ඡන්ද ක්‍රමය වෙනස් කිරීමේදී දිස්ත්‍රික් මට්ටමෙන් අනුපාත ඡන්ද ක්‍රමයේ තිබිච්ච සාධනීය ලක්ෂණ සුළු පක්ෂවලට ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය ලැබීම කියන කාරණය. ඒත් මනාප ක්‍රමයේ තියෙන අවලක්ෂණ කොට්ටාසයට පමණක් ඡන්ද ඉල්න මන්ත්‍රීවරයෙක් කොට්ටාසය තුල ඡන්ද ඉල්ලීමට යොමු කිරීම. ඒ තුලින් ඒ කොට්ටාසයේ ජනමතයක් තියෙන ජනතාවට වග කියන මන්ත්‍රී ධුරේ ගරු සභාපතිතුමනි පත් කරගන්න පුළුවන් වෙනවා. අන්න ඒ නිසා අපි මේ ඡන්ද ක්‍රමය වෙනස් කළොත් වෙනස් කරන්න පුළුවන් නම් අන්න එතකොට අපට සාකච්ඡා කරන්න පුළුවන් විධායක ජනාධිපති ධුරය අහෝසි කරන්න කියලා. අද විධායක ජනාධිපති ධුරය අහෝසි කරොත් කොහොමද වෙන්නේ? මේ පාර්ලිමේන්තුවේ සිටින ඉතාම සමහර අයගේ ප්‍රකාශ මේ රට ගැන හිතන්නේ නැහැ. ඔවුන්ට මොනවා වුණත් කමන්නේ මේ රටට. ඔවුන් කතා කරන්නේ දෙමළ ජනයාගේ ප්‍රශ්නේ විතරයි. සමහර මැතිඅමැතිකම් දරන්නේ රටටම. නමුත් ඔවුන් කතා කරන්නේ ඔවුන් ක්‍රියා කරන්නේ රට පිළිබඳ වගකීමකින් නෙවෙයි. ඔවුන්ගේ ප්‍රතිපත්තිවල තියෙන්නේ ඔවුන් පටු ජාතිවාදී දේශපාලන ස්ථාවරයක ඉඳගෙන තමයි ඔවුන් කටයුතු කරන්නේ. අන්තිමට වෙන්නේ මොකද්ද? මේ පටු ජාතිවාදී ස්ථාවරයක් තියෙන පක්ෂ අර ප්‍රධාන පක්ෂ නටවුන තත්ත්වයට පත් වෙනවා. ඒ නිසා යම්කිසි කෙනෙක් විධායක ජනාධිපති ධුරය අහෝසි කරනවායි කියලා කියන්නේ මේ රට සම්පූර්ණයෙන් අස්ථාවර තත්ත්වයකට පත් වෙන එක. පහුගිය වකවානුව පුරාම ව්‍යවස්ථා හැදීමේ මුවාවෙන් විවිධ රාජ්‍යනවන සංවිධාන හා විවිධ බලගතු රටවල් මැදිහත් වීමෙන් නේපාලය තුල ගරු සභාපතිතුමනි විශාල වියවුලක් බවට පත් කළා. අද මේ විධායක ජනාධිපති ධුරය අහෝසි කරමින් මේ රට අස්ථාවර කිරීම සඳහා යන ගමන ද්‍රෝහී ගමන මේ විදිහට කරනවා. හරි විදිහට සාකච්ඡාවෙන් ස්ථාවර පාර්ලිමේන්තුවක් ලැබෙන විදිහට චන්ද්‍රකමේ වෙනස් කළා. අපි ව්‍යවස්ථා සංශෝධනයක් කළා ජනාධිපති ධුරය අහෝසි කරනවා නම් අපේ කිසි විරුද්ධත්වයක් නැහැ. හැබැයි මේ තියෙන ක්‍රමය යටතේ විධායක ජනාධිපති ධුරය
අහෝසි ස්වාමීන් වහන්සේගේ කාලය අවසන්යි.
මම අවසන් කරනවා ගරු සභාපතිතුමනි. ඒ නිසා මම හිතනවා සභාපතිතුමනි මේ යෝජනාව මේ කලබල ඇස්සේ මොකද්ද කරන්න තියෙන හදිසිය? තමන්ට ජනාධිපතිවරණයට එන්න බැහැයි කියලා. එතකොට විධායක ජනාධිපති ධුරය ගෙනාවු පක්ෂයේ UMP අපි නෙවෙයි ගෙනාවේ. UMPම කියනවා දැන් මේක අහෝසි කරන්න ඕනේ. ඇයි? තමන්ට එන්න බැරි හන්ද. රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය ඇති කරන්න කලින් කරුණා කළ තමන්ගේ පක්ෂ තුල ප්‍රජාතන්ත්‍රවාදී තහවුරු කරන්න. හැම දෙන අද පාර්ලි ගරු සභාපතිතුමනි මේ කාරණේ කියමින් මම අවසන් කරනවා මගේ කතා එකම වාක්‍යය. ඒ වාක්‍ය තමයි ලංකාවේ ප්‍රධාන දේශපාලන පක්ෂවල ව්‍යවස්ථාව ප්‍රජාතන්ත්‍රවාදී නැහැ. ඒක හන්දා ඒ පක්ෂය නියෝජනය කරන මන්ත්‍රීවරුන්ට ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය ලබා දෙන විදිහට ඒ පක්ෂයේ ව්‍යවස්ථාව සංශෝධනය කළ යුතුයි. ඒ නිසා පක්ෂවලට මැතිවරණ කොමසාරිස්වරයා විසින් අවම ප්‍රජාතන්ත්‍රවාදයේ තියෙන සංශෝධනය කළ යුතුයි. බොහොම ස්තුතියි සභාපතිතුමනි.
බොහොම ස්තුතියි ගෞරව වේලකුමා.
ගෞරව කොළුකලින් තවසියාලර අවர்களே, இன்றைய இந்த பிரேரணையிலே உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ உறுப்பினர் நளின் ஜெயதிசா அவர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை அகற்றுவது தொடர்பாக இந்த காலகட்டத்திலே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கின்றது. ஆனாலும் கூட நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த நாட்டிலே சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அதிகார பலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக காலத்துக்கு காலம் இந்த நாட்டில் இருந்த தலைவர்கள் எடுத்த தவறான முடிவுகளானது இன்றைய நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு நிலையான, ஒரு ஸ்தீரமான ஒரு அரசை, ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. எனக்கு தெரியும், 1948 சுதந்திரம் அடைந்த உடனேயே மிக துர்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த நாட்டில் இருந்த ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான். அங்கே அந்த சுதந்திரத்தின் பின் முதலாவது நிறைவேற்றப்பட்ட அந்த பிரேரணையிலேயே எங்களது மலையக இந்திய வம்சாவளி சமூகத்தினது குடியுரிமை வாக்குரிமையானது பறிக்கப்பட்டது. அதனுடைய பின்னணி என்ன என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகலருக்கும் தெரியும். அப்போது இருக்கக்கூடிய அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை, அந்த பதவியை தங்கள் வசம் வைத்துக் கொள்வதுதான் நோக்கமாக இருந்ததே ஒழிய, நாட்டின் நலனோ, நாட்டினது எதிர்கால தொடர்பான ஸ்திரத்தன்மையோ அங்கே எந்தவித அந்த நல்லெண்ணமும் காணப்படவில்லை. இதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு இந்த அரசியலமைப்பு மாற்றமாக இருக்கலாம், அல்லது அந்த அரசியலமைப்பிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த 19வது திருத்தம் வரையானதாக இருக்கலாம், இந்த அனைத்தினது உள்ளும் இதய சுத்தியோடு நாட்டினது தேவை கருதி நாட்டில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளாக நாங்கள் வெளிப்படையாக கூற முடியாத வெக்கி தலைக்குனிய வேண்டிய நிலையிலே இங்கே இருக்கக்கூடிய தலைமைகள் இருக்கின்றது என்பதுதான் உண்மையானது. இப்போதும் கூட நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு தெரியும், கடந்த 30 வருட கால அந்த கொடூர யுத்தத்தை நிறைவு செய்து இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தீர்வு அவசியம் என்கின்ற முக்கியத்துவம் நாடளாவிய ரீதியிலே, சர்வதேச ரீதியிலே பேசப்படுகின்ற முக்கிய தலைப்பாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது அந்த முக்கிய தீர்வினை நாங்கள் பெறுவதற்குரிய அடித்தளமாக, அதனுடைய அத்திவாரமாக காணப்படுவது தற்போது இருக்கின்ற அரசியல் அமைப்பை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை, ஒரு புதிய அரசியல் அமைப்பை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அரசியல் அமைப்புக்குள் நாங்கள் பிரதானமாக கவனத்திற்கொள்ள வேண்டி இருப்பது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நாங்கள் எவ்வாறு மாற்றி அமைப்பது, இலங்கையினுடைய தேர்தல் முறையிலே எவ்வாறான நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருவது, அதிகார பகிர்வு, அதிகார பரவலாக்கத்தை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்வது என்ற பிரதான அடிப்படை மூன்று காரணிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக காணப்படுகின்றது. ஆனால் அந்த மூன்று காரணிகளை வேறு பிரித்து தங்களது தேவை கருதி காலத்துக்கு காலம் மீண்டும் இந்த ஒரு இதய சுத்தி அற்ற நாட்டினது ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்வை நோக்கிய நகர்வாக அல்லாது ஒரு அரசியல் ரீதியான சூழ்ச்சியாக, ஒரு அரசியல் ரீதியான ஒரு தந்திரோபாயமாக இதனை மேற்கொள்கின்ற தன்மையை அவதானிக்க முடிகின்றது. ஆகவே தான் ஒரு பக்கமாக வேறு பிரித்து தேர்தல் முறையை மாற்றுவதற்கான முயற்சிகளை ஒரு பக்கம் மேற்கொள்கின்ற போது, மறுபக்கம் வேறு பிரித்து ஜனாதிபதி முறைமையை மாற்றுவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வதும், இது இரண்டுக்கு அப்பால் சென்று அதிகார பகிர்வு, அதிகார பரவலாக்கத்தை பேசுவதும் என்பது இந்த பிரச்சனைகளுக்கு, காணப்படக்கூடிய இந்த நிலைமைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை என்றுமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத துர்பாகிய நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமையை தான் இது சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தை எடுக்கின்ற போது தேர்தல் முறையால் தான் இந்த நாடு நாசமாகிக் கொண்டிருக்கின்றது என எல்லோரும் ஓலமிடுகின்றார்கள். இன்னொரு தடவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கடந்த இந்த 50 நாட்களில் இடம்பெற்ற இந்த அரசினது மாற்றத்தோடு, இந்த சூழ்ச்சியோடு, ஜனாதிபதி நிறைவேற்று ஜனாதிபதி முறையால் தான் இந்த நாடு நாசமாகி இவ்வாறு இருக்கின்றது என ஓலமிடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இது சந்தர்ப்பவாத ஒரு அரசியல் போக்கினை எடுத்துக்காட்டுவதும், தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுடைய பதவி நிலையை, தங்களுடைய கட்சி சார்ந்த நலனை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது. ஆகவே இதிலிருந்து அப்பால் சென்று நாட்டினது நலன் கருதி, வருங்காலத்தை, எதிர்காலத்தை நாங்கள் மிக தூர நோக்கோடு அவதானம் செய்து நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருப்பது இந்த மூன்றையும், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை, அதே போல நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் முறைமை, அதிகார பகிர்வு, அதிகார பரவலாக்கம், இந்த மூன்றையும் ஒன்றோடு ஒன்று இணைத்ததாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை, மிக விரைவாக அரசியல் அமைப்பை, புதிய ஒரு அரசியல் அமைப்பை முன்வைப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் ஒரு தீர்வுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அதனை விடுத்து தனித்து நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை எடுத்து அதிலே சில மாற்றங்கள் செய்வதும், தேர்தல் முறையை எடுத்து அதிலே சில மாற்றங்கள் செய்வதும், ஒரு சில அதிகார பகிர்வு தொடர்பான நடவடிக்கை எடுப்பதால் இதனுடைய தீர்வுக்கு வர முடியாது. அவை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களாக, மலையக இந்திய வம்சாவளி மக்களாக, அல்லது வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக, அல்லது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களாக, சிறுபான்மை மக்களாக நாங்கள் நோக்குகின்ற போது, நாங்கள் மொத்தமாக எங்களினுடைய ஒரு அபிப்பிராயத்தை இந்த நாட்டினுடைய ஆட்சி தொடர்பாக ஒரே நேரத்தில் தெரிவிக்கக்கூடிய ஒரு முறைமை இந்த ஜனாதிபதி முறைமையிலே காணப்படுகின்றது. அதற்காக இந்த ஜனாதிபதி முறைமையை முழுமையாக ஏற்று அதனை அவ்வாறே வைத்திருக்க வேண்டும் என்பது அல்ல எங்களது கூற்று. இந்த ஜனாதிபதி முறைமையிலே, இதை இந்த முறைமையிலே இருக்கக்கூடிய குறைகள் இனம் காணப்பட்டு, அதிலே இருக்கக்கூடிய தேவையற்ற அதிகாரங்களானது அகற்றப்பட்டு, அந்த அதிகாரங்கள் குறைத்து, அவசியமான அந்த கட்டுப்பாடுகளோடு இந்த ஜனாதிபதி முறைமையை நாங்கள் முன்னெடுப்பதோடு, எங்களுடைய தேர்தல் முறையும் அதற்கு ஒத்ததான, அது சார்ந்ததான, இந்த நாட்டிலே ஒரு ஸ்திர நிலைமையை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு மாற்றத்திற்கு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனை விடுத்து சிறுபான்மையினருக்கு இன்று இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான பிரதிநிதித்துவத்தை, சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான அந்த அரசியல் அந்தஸ்தை குறைக்கக்கூடிய வகையிலே, சிதைக்கக்கூடிய வகையிலே நாங்கள் முடிவுகளை நோக்கி நகர்வோமாக இருந்தால், எங்களுக்கான தீர்வை வந்து நாங்கள் எங்களுடைய கண்ணுக்கெட்டிய தூரத்திலே அடைய முடியாதிருக்கும். அவை இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கிய தேசிய முன்னணியினது தலைவர்களாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கலாம், மக்கள் விடுதலை முன்னணியினது தலைவர்களாக இருக்கலாம், ஏனைய இந்த பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம், இவர்கள் இதய சுத்தியோடு, அர்ப்பணிப்போடு இந்த நாட்டிலே ஒரு நிலையான தீர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த ஜனாதிபதி முறையிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும், இந்த தேர்தல் முறையிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும், அதிகார பகிர்வுக்கு, அதிகார பரவலாக்கலுக்கு முன்வர வேண்டும் என்பதே இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கின்றது என்பதனை கூறி வைக்க விரும்புகின்றேன். அவே சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்தை நாங்கள் எடுக்கின்ற போது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த தேவைக்கேற்ப இதனை நகர்த்தி கொண்டு செல்வது பொருத்தமற்றது என நான் கருதுகின்றேன். அவை அந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். அவை ஒவ்வொன்றாக வேறு பிரித்து பிரித்து அரசியல் நாடகம் நடத்தாது, முழுமையாக நாட்டிற்கு ஒரு ஸ்திரமான தீர்வை தரக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை முன்வைக்க வேண்டிய வேலையை முன்னெடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு இன்று எங்களினுடைய இந்த மலையக பிரதேசத்திலே தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற சம்பள பிரச்சினை இன்று கொழுந்துவிட்டு எரிகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த சம்பள உயர்வு தொடர்பான போராட்டங்கள் பல்வேறு விதமான பரிமாணங்களை தாண்டி, இன்று ஒரு கட்டத்தை அடைந்திருக்கின்றது. சுயேட்சையாக இன்று இளைஞர்கள் புறக்கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக தங்களினுடைய அந்த போராட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆனாலும் இன்னும் இந்த நாட்டிலே கடந்த 50 நாட்களுக்கு பிறகு ஸ்திரமான ஒரு அரசு இன்னும் நிலை பெறவில்லை. அவை இந்த அரசின் மூன்றாம் தரப்பின் பங்களிப்பு இதுக்கு அவசியம். அவை அந்த தருணம் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை எங்களுடைய இளைஞர்களை அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த நாட்டிலே ஒரு ஸ்திரமான அரசு இன்னும் ஒரு 2 நாட்களிலே அமையப்பெறும். அதற்கு பிறகு ஒரு அரசாக இந்த சம்பள தொடர்பான பிரச்சனையிலே அந்த அரசை உள்வாங்குவதற்குரிய முன்னெடுப்புகளை நாங்கள் இந்த சமூகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக மேற்கொள்வோம். அது எங்களுடைய ஒரு முதன்மையான பணியாக இருக்கும் என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி.
ஒன்றபல் தாரக பாலசூரிய
මුලස්සාරුඩු මන්ත්‍රීතුමනි, මටත් විනාඩි 10ක් වගේ කාලයක් අපේ නලින්ද ජයතිස්ස මන්ත්‍රීතුමාගේ යෝජනාව පිළිබඳව මගේ අදහස් ඉදිරිපත් කරන්න කාලය වෙන් කරපු එක පිළිබඳව මම ප්‍රථමයෙන්ම ස්තුතිවන්ත වෙනවා. අද අපි මේ විධායක ජනාධිපති ක්‍රමයේද එහෙම නැත්නම් මේ පාර්ලිමේන්තු මැතිවරණ ක්‍රමයක්ද හොඳ කියලා අපි මේ කතා කරන වෙලාවේ මගේ මතය නම් ඇත්ත වශයෙන්ම මේකේ එච්චරම ලොකු වෙනසක් නැහැ. දැන් මේක අර අපි පොඩි කාලේදී මොකක් හරි හොඳ මෝටර් බයිසිකලයක් දැක්කම එහෙම දැක්කම එහෙම අර කට්ටිය කියනවානේ මේ හොන්ඩා මෝටර් බයිසිකලේ හොඳයි කියලා. ඒතකොට තවක් කට්ටියක් කියනවා මේ යමහා මෝටර් බයිසිකලේ හොඳයි කියලා. ඉතින් අන්න ඒ වගේ දෙයක්. අපි ඉතිහාසයේ දිහා බැලුවොත් එහෙම අපිට පැහැදිලිව පේනවා. දැන් සමහර රටවල් වල විධායක ජනාධිපති ක්‍රමයත් එක්ක ඒ රටවල් ඉදිරියට ගිහිල්ලා තිබෙනවා. ඒ වගේම සමහර රටවල් අසාර්ථක වෙලා තිබෙනවා. ඒ වගේම අපි පාර්ලිමේන්තු මැතිවරණ ක්‍රමයක් දිහා බැලුවත් අපි දකිනවා ඒ සමහර රටවල් පාර්ලිමේන්තු මැතිවරණ ක්‍රමයක් එක්ක ඉදිරියට ගිහිල්ලා තිබෙනවා. ඒතකොට සමහර රටවල් අසාර්ථක වෙලා තිබෙනවා. දැන් මේ විධායක ජනාධිපති ක්‍රමයේ ඒ මූලධර්මය තමයි මම හිතන්නේ විශේෂයෙන් මේ ග්‍රීක ඒ දර්ශනවාදීන්ගේ යම් කිසි විදියකට ඒ සංකල්පයක් තිබුණා ඒ රටක් පාලනය කරනකොට ඒ හොඳම ක්‍රමවේදය තමයි one few many කියන ඒ සංකල්පය පාවිච්චි කරලා තමයි මේ රට පාලනය කරන්න ඕනේ වුණේ. නැත්තම් තනි පුද්ගලයෙකුට පාලනය කරොත් ඒක එච්චරම හොඳ නැහැ කියලා ඒ කට්ටියගේ විශ්වාසයක් තිබුණා. එහෙම නැත්තම් කීප දෙනෙක් පාලනය කරත් ඒ රට කරන එක හොඳ නැහැ. නැත්තම් බහුතරයක් රට පාලනය කරත් ඒකත් හොඳ නැහැ කියලා. දැන් විශේෂයෙන්ම ඔය සොක්‍රටිස් වගේ දර්ශනවාදීන් විශේෂයෙන්ම ප්‍රජාතන්ත්‍රවාදය ගැන ලොකු විරෝධයක් පත් කරා. අපි අර ප්ලේටෝගේ රිපබ්ලික් පොතේ තිබෙනවා සොක්‍රටිස් ඇඩමෙන්ටිස් එක කතා කරනකොට විශේෂයෙන්ම ප්‍රජාතන්ත්‍රවාදයට විරුද්ධව එතුමා කතා කරපු පුද්ගලයෙක් හැටියට. ඒ වගේම ඇමරිකාවේ ඒ නිදහස ලබා ගන්නකොටත් ඒ විශේෂයෙන්ම ඇමරිකාවේ හිටපු දෙවෙනි ජනාධිපතිතුමා ජෝන් ඇඩම්ස් මේ සංකල්පය පාවිච්චි කරලා ඇමරිකාවේ විවස්සාව හදනකොට තමයි ඒ විධායක ජනාධිපති ක්‍රමයක් ගෙනාවේ. හැබැයි මේ විධායක ජනාධිපති ක්‍රමවේදවල තිබෙන ලක්ෂණ අපි දිහා බැලුවොත් එහෙම අපිට යම් කිසි විදියකට එම්පිරිකල් එවිඩන්ස් නැත්නම් ඒ විධායක ජනාධිපති ක්‍රම පාවිච්චි කරපු රටවල් දිහා බැලුවොත් එහෙම අපිට කියන්න පුළුවන් ඒ ආර්ථික වර්ධනයට විධායක ජනාධිපති ක්‍රමයක් හොඳයි කියන එක. ඒක යම් කිසි විදියකට ඔප්පු වෙලා තිබෙනවා. නමුත් ඒ එතරම් ප්‍රශ්නයක් තිබෙනවා. දැන් ඒ පාර්ලිමේන්තු මැතිවරණ ක්‍රමයක් තිබුණොත් එහෙම ඊට වඩා අර දුප්පත් පොහොසත් ඒ වෙනස එච්චරම වෙන්නේ නැහැ කියලා. එහෙම නැත්නම් අර ජීනි කෝෆිෂන් කියලා තිබෙනවා. ඒකෙන් තමයි ඒ දුප්පත් පොහොසත් පරතරය බලන්නේ. ඒ විධායක ජනාධිපති ක්‍රමයක් ආර්ථික වර්ධනයක් තිබුණත් ඒ ජීනි කෝෆිෂන් එක අනුව ඒ දුප්පත් පොහොසත් පරතරය වැඩි මට්ටමින් තිබෙනවා කියන එක තමයි ඒ දේශපාලන විද්‍යාඥයෝ කියන්නේ. ඒ වගේම ඒ අපි බැලුවොත් එහෙම පාර්ලිමේන්තු මැතිවරණ ක්‍රමයක් දිහා බැලුවොත් එහෙම හුඟක් කට්ටිය කියන්නේ ඒක ප්‍රජාතන්ත්‍රවාදයට හොඳයි කියලා. දැන් අපි ගත්තොත් එහෙම ලෝකයේ තියෙන පරණම ඒ ප්‍රජාතන්ත්‍රවාදී රටවල් 22 දිහා බැලුවොත් එහෙම ඒ 20ක්ම ඒ පාර්ලිමේන්තු මැතිවරණයක් පාවිච්චි කරපු පාර්ලිමේන්තු මැතිවරණයක් තියෙන රටවල් හැටියට තමයි අපිට හඳුනා ගන්න පුළුවන් වන්නේ. හැබැයි මම මට ඉස්සෙල්ලා කතා කරපු අපේ වාලිපුල්ලේ මන්ත්‍රීතුමාත් එක්ක සම්පූර්ණයෙන්ම එකග වෙනවා. මොකද මෙතනදී ඒ චේතනාව තමයි මෙතනදී වැදගත් වන්නේ. මේ මොන ක්‍රමේද තියෙන්නේ කියන එක නෙමෙයි මෙතනදී වැදගත් වන්නේ. ඇත්ත වශයෙන්ම ඒ චේතනාව. දැන් එතුමා කිව්වා අපේ මේ 19 වෙනි සංශෝධන 19ක් ගෙනාවා. මේ අපේ දැන් තිබෙන විවස්ථාවට මේ එක සංශෝධනයක්වත් මේ දේශපාලන අරමුණකට ගෙනාවා මිසක් මේ රටේ ඒ අනාගතය ගැන කල්පනා කරලා ගෙනාවේ නැහැ කියලා මතය තමයි එතුමා ඉදිරිපත් කරේ. ඉතින් මමත් ඇත්ත වශයෙන්ම එතුමාත් කියපු මේ පිළිබඳව යම් කිසි විදිහකට මම එකග වෙනවා. ඒ වගේම අපේ අර අනුෂ මාරසිංහ මන්ත්‍රීතුමා මම හිතන්නේ මෙතනදී ඒ අදහස් එතුමාගේ අදහස් වල ඉදිරිපත් කරා. මේ විධායක ජනාධිපති ක්‍රමය තමයි මේ සීලු දේටම ප්‍රශ්න කියන එක. ඒක අමූලික බරුවක්. මේ අපි ගත්තොත් එහෙම ඉන්දියාවේ අපි දන්නවා දැන් ওই ඉන්දිරා ගාන්ධිගේ කාලේදී ඒ අගමැති ක්‍රමයක් තිබුණා. නමුත් අගමැති තවත් තියෙන අගමැති ක්‍රමයක්. නමුත් ඒ අගමැති හැටියට ඒ බලයේ සෑහෙන ප්‍රමාණයක් ඒ බලයේ එතුමිය ලබා ගත්තා. ඉතින් ඒ හින්දා මම හිතන්නේ මෙව්වා ගැන අපි කතා කරනකොට යම් කිසි විදියකට මීට වඩා ඒ විද්‍යාත්මක පදනමක් පාවිච්චි කරලා අපි මොන ක්‍රමයක්ද අවශ්‍ය වන්නේ කියන එක අපි කල්පනා කරලා බලන්න ඕනේ කියලා තමයි මම විශ්වාස කරන්නේ. ඒ වගේම මම හිතන්නේ මෙතනදී තව ප්‍රශ්නයක් තිබෙනවා. අපි පාර්ලිමේන්තු මැතිවරණ ක්‍රමයක් ගැන අපි කතා කරනවා නම් ඒ පාර්ලිමේන්තු මැතිවරණ ක්‍රමයේ අර ෆික්ස් ටර්ම් ක්‍රමයක්. එහෙම නැත්නම් ඒ පාර්ලිමේන්තුව අපේ අජිත් පෙරේරා මන්ත්‍රීතුමා කිව්වා ඒ බටහිර රටවල් වල ඒ ෆික්ස් ටර්ම්ස් තියෙනවා කියලා. නැත්නම් ඒ මැතිවරණ එක දවසක අවුරුදු 4ක් හරි 5කට වෙන් කළා තිබෙනවා කියලා. හැබැයි ඒක බටහිර රටවල් වලට ගැලපුණාට මගේ මතය තමයි ඒක ලංකාව වගේ රටකට ගැලපෙන්නේ නැහැ. දැන් අපි ගත්තොත් එහෙම බටහිර රටවල් වලත් මම හිතන්නේ අපේ අජිත් පෙරේරා මන්ත්‍රීතුමා දන්නවා දැන් බෙල්ජියම් වගේ රටක ඒ දින 500 ගානක් ආණ්ඩුවක් නැතුව තිබුණා. ජර්මනිය වගේ රටක දින 300 ගානක් ආණ්ඩුවක් නැතුව තිබුණා. ඊන් පස්සේ නෙදර්ලන්තේ ඒ දින 200 ගානක්ද 300 ගානක්ද ඒ ආණ්ඩුවක් නැතුව තිබුණා. ඉතින් හැබැයි ලංකාව වගේ රටක මම හිතන්නේ ඒ වගේ තත්ත්වයක් ඇති වුණොත් එහෙම අපි විධායක ජනාධිපති ක්‍රමය ඉවත් කරලා ඒ වගේ තත්ත්වයක් ඇති වුණොත් එහෙම මම හිතන්නේ බොහෝ දුරට ඒක අරාජිත රටකට අපිට පරිවර්තනය වෙන්න පුළුවන්. ඒ වගේම අනික් දේ තමයි අපි මේ විධායක ජනාධිපති ක්‍රමය කතා කරනවා නම් අපි ඒ 13 වෙනි සංශෝධනය ගැනත් අපි කතා කරන්න බල අවශ්‍යතාවයක් තිබෙනවා. මොකද මේ විධායක ජනාධිපති ක්‍රමයයි ඒ 13 වෙනි සංශෝධනයයි මේක බද්ධ වෙලා තිබෙන්නේ. ඒතකොට මේ ජනාධිපති ක්‍රමය වෙනස් කළා අපි 13 වෙනි සංශෝධනය ගැන කතා කරන්නේ නැත්නම් මම හිතන්නේ රටේ අස්ථාවර භාවයකට මේකත් කටයුතු වෙනවා කියන එක මම විශ්වාස කරනවා. ඒ වගේම අපි තාම සරලව අපි මේක යම් කිසි විදියකට බැලුවොත් එමේ විධායක ජනාධිපති ක්‍රමය සංවර්ධනයට හොඳයි නම් ඒ වගේම පාර්ලිමේන්තු මැතිවරණ ක්‍රමයක් ඒ ප්‍රජාතන්ත්‍රවාදයට හොඳයි නම් අපිට අහන්න ඕන ප්‍රශ්නේ තමයි මේ දෙකෙන් වැඩියෙන් අවශ්‍ය මොකද්ද? මේ වෙලාවේ අපිට තරුපායේ ප්‍රජාතන්ත්‍රවාදයක් ලබාගෙන ඊන් පස්සේ අපිට සංවර්ධනයට අපි යම් කිසි විදියකට ඒක අඩු කරා ගන්නවද කියන ප්‍රශ්න තමයි අපි අහන්න ඕනේ. ඒ වගේම මම හිතන්නේ අද සැලකිල්ලට ගන්න අවශ්‍යතාවයක් තිබෙනවා මේ ඒ භූගෝලික දේශපාලනයත් අද වෙන්නේ මොකද්ද කියන එක. අපි විශේෂයෙන්ම අද ආසියාවේ ඒ භූගෝලික දේශපාලනය දිහා බැලුවොත් එහෙම අපි දන්නවා ඒ රටවල් දෙකක් තුර අරගලයක් තිබෙනවා. ඒ චීනයේ දැවැන්ත සංවර්ධනයක් කරා ඉදිරියට යනවා. ඒ වගේම මේ කට්ටියගේ යම්කිසි සැලැස්මක් තිබෙනවා 20:49 වෙනකොට ලෝකයේ තියෙන ප්‍රධාන රට වෙන්න. ඒ වගේම අපි දන්නවා ඒ ඇමරිකාව ප්‍රමුඛ අනෙක් රටවල් යම් කිසි විදිහකට මේ වර්ධනය අඩු කරන්න උත්සාහයක් දකිනවා. ඉතින් මේකේ ප්‍රතිඵලයක් හැටියට ඒ එක එක රටවල් මේ රටවල් දෙකේ ග්‍රහණයට ගන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒකට විශේෂයෙන්ම අද අපි දැකපු දෙයක් තමයි ආසියාවේ හුඟක් රටවල් මේ ෆෙඩරල් විසුම් දීලා ඒ එතනික් ෆෙඩරලිසම් කියලා කියනවා. නැත්නම් ඒ ජාතිවාදී ඒ ෆෙඩරල් විසුම් දීලා ඒ රටවල් අද අසාර්ථක වෙලා තිබෙනවා. දැන් අපි ගත්තොත් එහෙම ඉරාකේ ෆෙඩරල් විසුමක් දීලා තිබෙනවා, යේමන් වල ෆෙඩරල් විසුමක් දීලා තිබෙනවා, නේපාලයේ ෆෙඩරල් විසුමක් දීලා තිබෙනවා, ඒ වගේම ඇෆ්ගනිස්තානයේ ෆෙඩරල් විසුමක් දීලා තිබෙනවා. නමුත් මේ එක රටක්වත් දැන් සාවරභාවයකට පත් වෙලා නැහැ. ඉතින් මං හිතන්නේ අපි මේ යම්කිසි විදියකට අද ලංකාවට වැදගත්ම දේ තමයි ඒ ස්ථාවරභාවයත් අපේ රත්නහාමුදුරුවෝ පැවසු වන්දමටම ඒ වගේම ඒ ආර්ථික සංවර්ධනයත්. ඉතින් මං හිතන්නේ මෙතනදී ඒ ආර්ථික සංවර්ධනයත් එහෙම නැත්නම් ඒ ස්ථාවරභාවයත් අපි තහවුරු කරලා ගන්න අවශ්‍යතාවයක් තිබෙනවා. ඉතින් මේ තනතුර කොහොමද කරන්නේ කියන එක අපේ දැන් මෙතනදී හුඟක් කට්ටිය බට ඉස්සෙල්ලා කතා කරපු කතිකියෝ අපේ එන්.එම්. පෙරේරා මහත්මයා ඒ කියපු දේක් පිළිබඳව කතා කරනවා. පිස්සෙක් ඒ පුටුවට ආවොත් එහෙම මොකද්ද වන්නේ කියන එක. ඉතින් පිස්සෙක් ඒ ජනාධිපති පුටුවට විතරක් නෙමෙයි පිස්සෙක් අපි කියනකෝ අගමැති පුටුවට ආවොත් මොකද වෙන්නේ? එහෙම නැත්නම් පිස්සෙක් ඇමැති පුටුවකට ආවොත් මොකද වෙන්නේ කියන එක මොකද? එතකොට ඒකද මොකද්ද පිළිතුරේ? එහෙමනම් අපි මෙතනදී අපි සැලකිල්ලට ගන්න ඕනේ පිස්සෝ පාර්ලිමේන්තුවට එවන්නේ නැතුව පිස්සෝ එහෙම නැත්නම් ඒ ජනාධිපති පුටුවට දාන්නේ නැතුව අගමැති පුටුවට දාන්නේ නැතුව ඇමැති පුටුවට දාන්නේ නැතුව ඒ මොකක් හරි වැඩක් කරන්න පුළුවන් කට්ටියක් ඒ පුටුවට දාන්න. ඉතින් මං හිතන්නේ අන්න ඒ බුද්ධිය අපිට අනිවාර්යයෙන්ම තියෙන්න ඕනේ කියන එක මං විශ්වාස කරනවා. එවගේම තමාගරු මූලස්න අරුණ මන්ත්‍රීතුමනි ඇත්ත වශයෙන්ම මේ ජනතා විමුක්ති පෙරමුණේ ඒ 20 වෙනි සංශෝධනය ගැන කතා කරොත් එහෙම මං හිතන්නේ මේක යම් කිසි විදියකට හිතාමතාම ඒ අස්ථාවර භාවයක් ඇති කරන විදියට තමයි මේ 20 වෙනි සංශෝධනය ගෙනලා තිබෙන්නේ. මොකද මේ 20 වෙනි සංශෝධනය කියනවා ඒ කවුරු හරි ජනාධිපති කෙනෙක් පාර්ලිමේන්තුවෙන් තොරනවා නම් ඒ ජනාධිපතිට අනිවාර්යයෙන්ම ඒ ඡන්ද 113ක් තිබෙන්න ඕනේ කියලා. හැබැයි දැන් අපි කියමුකෝ මෙතන පක්ෂ හතරක් පහක් මේ පාර්ලිමේන්තුවේදී අද නියෝජනය වෙනවා නම් හැම පක්ෂෙම අපේක්ෂකෙක් ඉදිරිපත් කරොත් එහෙම හැබැයි ඒ එක පක්ෂකේ එක පක්ෂක අපේක්ෂකෙක්ට 100 බහුතරයක් ගන්න බැරි වුණොත් එහෙම මොකද වෙන්නේ? එතකොට ඒ ඉන්න ජනාධිපති දිගටම කටයුතු කරනවා. ඒ වගේ තත්ත්වයක් තිබුණොත් එහෙම සාමාන්‍යයෙන් අනික් රටවල් වල මුලස්ස අරුණ මන්ත්‍රීතුමනි තිබෙන්නේ මොකද්ද? අර නොක් ඔෆ් සිස්ටම් එකක් කියලා. එහෙම එහෙම නැත්නම් අර බහුතරයක් ගන්න අපේක්ෂකයෝ දෙන්නාගේ ඒ තරඟයක් පවත්වන්න අවශ්‍යතාවයක් තිබෙනවා. නමුත් මේක හිතාමතාම ජනතා විමුක්ති පෙරමුණේ සහෝදරයෝ අද මේ ක්‍රමවේදය දාලා නැහැ. ඒ නිසා අද එක්සත් ජාතික පක්ෂයේ ඉන්න මන්ත්‍රීවරුත් මේ විධායක ජනාධිපති ක්‍රමය ඉවත් කරන්න ඕනේ කියලා හිතනවා. හැබැයි මම අහන්න කැමතියි. දැන් බැරි වෙලාවත් අපේ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා ඔය ඔක්තෝබර් මාසයේ නැත්නම් මේ එන අවුරුද්දේ දෙසැම්බර් 8 වෙනිදා වෙනකොට ජනාධිපතිවරණයක් පවත්වන්න ඕනේ. ඒ ජනාධිපතිවරණයෙන් බැරි වෙලාවත් ඒ ජයග්‍රහණය කරොත් එතකොට එතුමා ඒ ස්ථාවරයේ ඉන්නවාද කියන එකත් අපි මෙතනදී ප්‍රශ්න කරන්න ඕනේ. එහෙම නැත්නම් අපි මේ ඒ ජනාධිපතිවරණේ පරාජය වෙයි කියලා ඒ හින්දා අපි මේ විධායක ජනාධිපති ක්‍රමය ඉවත් කරන්න ඕනේ නැද්ද කියන ඒ ස්ථාවරයේද කියන එකත් අපි මෙතනදී ප්‍රශ්න කරන්න ඕනේ. ඉතින් කෙසේ වෙතත් මම හිතන්නේ විධායක ජනාධිපති ක්‍රමයේද ඒ වගේම අගමැති ක්‍රමයක්ද නැත්නම් මොන විවස්ථාවක්ද අපි රටට ගේන්නේ කියන එක අපි මේවා මේ අද ගෙනල්ලා හෙට මේ සම්මත කරා ගන්න බෑ. මේවා පුළුල් විවාදයක් තියන්න අවශ්‍යතාවයක් තිබෙනවා. ඒ වගේම මගේ පෞද්ගලික මතය නම් මම හිතන්නේ මෙතන නෙමෙයි ප්‍රශ්නේ තිබෙන්නේ. මේ ප්‍රශ්නේ තිබෙන්නේ ඒ ඇත්තටම separation of power. එහෙම නැත්නම් ඒ බලය වෙන් කිරීමේ පිළිබඳව. දැන් අපි දන්නවා සමහර රටවල් වල ඒ බලය ඒ විධායක බලය සම්පූර්ණයෙන්ම පාර්ලිමේන්තුවෙන් ඉවත් කරලා තිබෙනවා. ඒ කියන්නේ ඇමතිවරු ඒ පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරු නෙවෙයි. ඉතින් මං දැන් අපි ගත්තොත් එහෙම මෑත වෙච්ච සිද්ධි දිහා බැලුවොත් එහෙම අපි දැක්කා ඒ කිසිම ඇමති කෙනෙක් නැතුව යම් කිසි විදියකට මේ දින 51 තුලදී රට ඉදිරියට යනවා. ඉතින් එහෙමනම් අපි ප්‍රශ්න කරන්න ඕනේ ඇයි මෙහෙම ඇමති මණ්ඩලයක් 30ක නෙවෙයි 50ක් හරි 30ක ඇමති මණ්ඩලයක් අවශ්‍ය වන්නේ කියන එක. ඊට වඩා මං විශ්වාස කරනවා අර වෙනත් රටවල් වල තිබෙනවා වගේ ඒ ඇමති මණ්ඩලය පාර්ලිමේන්තුවට එළියෙන්පත් කරොත් මං හිතන්නේ ඒක ඉතාම හොඳ දෙයක්. ඒ වගේම ඇමති මණ්ඩලය අපිට 15කට වගේ සීමා කරන්න පුළුවන්. ඒ වගේම මේ ඇමති මණ්ඩලයට අපි පත් කරන කට්ටියත් ඒ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට වඩා යම්කිසි දැනුමක් තියෙන කට්ටියක් පත් කර ගන්න පුළුවන්. අපි ගත්තොත් එහෙම අද ලෝකේ වැදගත්ම දෙයක් වන්නේ තොරතුරු තාක්ෂණය පිළිබඳව. හැබැයි මෙතන මන්ත්‍රීවරු 225 දෙනෙක් ඉන්නවා. නමුත් ඒ 225 දෙනාටම ලොකු අවබෝධයක් මේ තොරතුරු තාක්ෂණ අංශය පිළිබඳව නැහැ. ඉතින් එහෙමනම් අපිට මේ කවුරු හරි පිටින් ඒ ඇමතිගේ එක්සිකියුටිව්
රෙස්පොන්සිබිලිටි කාලය අවසන්.
ඒ විධායක බලතල යාට දීලා ඇමතිකමක් පත් කරලා ගන්න පුළුවන් නම් මම හිතන්නේ ඒක හුඟක් හොඳයි. ඒ නිසා මම විශ්වාස කරනවා ඇත්ත වශයෙන්ම අපි මේ රට ඉදිරියට ගිරියන්න නම් මෙතන මූලිකව අවශ්‍ය වන දේ තමයි ඒ අර separation of power. එහෙම නැත්නම් සම්පූර්ණයෙන්ම බලය වෙන් කිරීම අපි සම්පූර්ණයෙන්ම කරන්න ඕනේ කියන පදනමේ මගේ පෞද්ගලික මතය ඒ පදනමේ මම ඉන්නවා.
මොහොමද් සුදේ ගෞරව තිලක රාජා.
ගෞරව குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பது தொடர்பாக மக்கள் விடுதலை முன்னணியினர் முன்வைத்திருக்கும் இந்த சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் வாய்ப்பளித்தமைக்காக முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். உண்மையில் இந்த வாய்ப்பு என்பது 2 நாட்களாக காத்திருந்து கிடைத்தது என்பதையும் இந்த உயர் சபையிலே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நேற்று ஆற்ற வேண்டிய உரையை இன்று வரை காத்திருந்து நாங்கள் ஆற்ற வேண்டியிருக்கிறது. காரணம், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையிலே இத்தகைய ஒரு விவாதத்தின் போது இந்த விவாதத்தின் இறுதியிலே வாக்கெடுப்பில்லை அல்லது நிறைவேற்றப்பட போவதில்லை. ஆனால் இத்தகைய ஒரு விவாதத்தின் ஊடாக பேசுபொருளாக கூடிய மிக முக்கிய தலைப்பான இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பது தொடர்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன, எங்களது வகிபாகம் என்ன என்பதை இந்த உயரிய சபையிலே பதிவு செய்ய வேண்டியவர்களாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினராக, தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச்செயலாளராக, தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பிரதி பொதுச்செயலாளராக, மக்களின் பிரதிநிதியாக எனது கருத்துக்களை பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். காரணம், எங்களிலிருந்தே மக்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இன்று இத்தகைய ஒரு விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய முடியாத சூழ்நிலையில் தங்களிடம் இருக்கக்கூடிய இரண்டு சேவல்களை எந்த பக்கம் விடுவது என அங்கே விவாதம் நடத்தி கொண்டிருக்கிற காலம் இது. அத்தகைய சேவல் சண்டைக்குள் அகப்படாதவர்களாக ஓரணியாக நின்று நாங்கள் இந்த விவாதத்தின் ஊடாக, இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையின் ஊடாக எங்களுக்கு மக்களுக்கு எத்தகைய ஒரு ஆட்சி முறை தேவை, அதை நாங்கள் எவ்வாறு பங்களிப்பது சம்பந்தமாக எங்களது கருத்துக்களை முன்வைக்கலாம் நினைக்கிறோம். இன்றைய நாளிலே பாராளுமன்ற அமர்வுகள் தொடங்கியவுடன் கடந்த மாதம் அல்லது அதுக்கு முந்தைய மாதங்களிலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இரா சம்பந்தன் அவர்கள் ஒரு விளக்கு உரையை ஆற்றியிருந்தார். அதன் மூலமாக தான் இன்னும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலக்கப்படவில்லை என்பதாக கருத்தை முன்வைத்திருந்தார். எனவே நாங்கள் ஒரு வித்தியாசமான பாராளுமன்ற காலத்திலே இந்த காலங்களிலே உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோம், எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக மாறினோம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனோம், பிறகு நியூட்ரல் என சொல்லப்படுகின்ற ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ இல்லாத பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோம், இப்போது மீண்டும் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறோம். இந்த கால சூழ்நிலைகளை பார்க்கின்ற போது கடந்த மாதம் இரண்டு பிரதமரை கொண்டிருந்த பாராளுமன்றமாக இருந்தது, இன்று முதல் இது இரண்டு எதிர்க்கட்சி தலைவரை கொண்ட பாராளுமன்றமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் மறுபுறத்தில் அமைச்சரவை அல்லாது பிரதமர் மந்திரியை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கம் இருக்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறது. இந்த அமைச்சரவையை நியமிக்க வேண்டிய ஜனாதிபதி இந்த 2-3 நாட்களாக அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அமைச்சரவை நியமிப்பது சம்பந்தமாக, யாரை அமைச்சராக நியமிப்பது, என்ன நிபந்தனைகள் என்பது சம்பந்தமாக, அதே நேரம் எதிர்க்கட்சி தலைவரை நியமிப்பது சம்பந்தமாக அவரது அனுசரணை கிடைத்திருப்பதாகவே நாங்கள் அறிகிறோம். என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறது ஒரு சூழ்நிலை இருந்த போதும் கூட இந்த இரண்டு கதை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மேலாக எதிர்க்கட்சி தலைவரின் வகிபாகத்தை ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார் எனதான் நினைக்கிறேன். அத்தகைய ஒரு ஜனாதிபதி முறைமைதான் மாற்றப்பட வேண்டும் என்பதாக இந்த சபையிலே இன்று பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதற்கு சொல்லப்படுகின்ற பிரதான காரணம், இப்போதுக்கு முன்பதாகவே இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை மாற்றுவது தொடர்பாக மக்கள் விடுதலை முன்னணியினர் ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை இந்த சபைக்கு சமர்ப்பித்திருந்தனர். அது உச்சநீதிமன்றத்தினால் கேள்விக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அது கைவிடப்பட்ட நிலையில், சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அது கைவிடப்பட்ட நிலையில் தான் அதனை பேசுபொருளாக்குவதற்காக கடந்த 50 நாட்களாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் நடத்தை காரணமாக, அரசியலமைப்பை மீறிய செயற்பாடுகள் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை, அவர் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிற நிலையில் அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் இன்றைய விவாதம் முன்கொண்டு செல்லப்படுகிறது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் அந்த நிலையிலிருந்து நிற்காமல் ஒரு தனிப்பட்ட நபரின் செயற்பாடுகளில் இருந்து அல்லாமல் காலம் காலமாக இந்த நாட்டின் தலைவர்களாக இருந்து ஜனாதிபதியாகவோ பிரதமராக இருந்தவர்கள் எந்த அளவு பொறுப்பு மிக்க ஆட்சியை கொண்டு நடத்தி இருக்கிறார்கள், எவ்வாறு இந்த நாட்டின் மக்களை சமத்துவமாக நடத்தி இருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் எனது உரையை ஆற்றலாம் என நினைக்கிறேன். இதற்கு முன்பதான ஒரு காலகட்டத்தை எனது கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்கள் நினைவுபடுத்திச் சென்றார். 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்ததோடு இந்த நாட்டின் ஒரு தொகுதி மக்களாகிய இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இதே பாராளுமன்றம் அவர்களின் வாக்களிப்பு முறையை, வாக்களிப்புக்குரிய உரிமையை மறுத்தது. அது இந்த பாராளுமன்றம் ஒன்று கூடி செய்த வேலை. அப்போது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை இந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கவில்லை. அதே போல 1964 இந்த பாராளுமன்றத்தின் அங்கம் வைக்கக்கூடிய பிரதமரான சிறிமா பண்டார் நாயக் அவர்கள் அப்போதிருந்த மேலவையான செனட் சபைக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்துத்தான் சிறிமா சாஸ்திரி ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே நான் அந்த ஒப்பந்தத்தை செய்வதற்காக செனட் சபைக்கு அப்போதைய பிரதமர் சிறிமா பண்டார் நாயக் அவர்கள் வழங்கிய அறிக்கையின் சில பகுதிகளை வாசித்து காட்டலாம் நினைக்கிறேன். ஒன்றபல் Deputy Chairman of the committee, I wish to read some clauses of the statement on the Indo-Ceylon Agreement of October 30th, 1964, made by the Honorable Mrs. Srimavu Bandar Nayaka, Prime Minister, in the Senate on 10th November 1964. It will be relevant to give a brief account of the history of the problem which started with the opening up of estates in the Kandyan areas in 1830s. Today, we find in the Kandyan districts an alien population of South Indian workers who follow the social traditions of South India, while the Kandyans who occupy valleys observe their ancient customs. there has been hardly any intermingling between these two sections of the population with their differences in religion, language, social customs and occupations. Ceylon has always been most cautious in making concession which would place in Indian on a par with the indigenous population in so far as political and citizenship rights were concerned. இதனூடாக சொல்லப்படுவது என்ன? ஒரு தொகுதி மக்களை இந்த நாட்டின் பிரஜைகளாக ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான எச்சரிக்கை உணர்வை தாங்கள் கொண்டிருப்பதாக, அவர்களை இந்த நாட்டின் உள்நாட்டு நிர்வாகத்தில் சேர்த்துக் கொள்வது சம்பந்தமாக இலங்கை எப்போதும் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக ஒரு நாட்டின் பிரதமர் தான் மேலவைக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். அப்போது பிரதமர் மாத்திரம் மிகுந்த நல்லவராக எல்லோரையும் சமமாக ஏற்றுக்கொண்டவராக இந்த நாட்டிலே சேவையாற்றியதாக நாங்கள் காண கிடைக்கவில்லை. இது ஒரு பிரச்சனையாக சொல்கிறார். The Indian problem in Ceylon, right from the very beginning, resolved itself into the question of how many of the Indians resident in this country can be said to have become permanently settled here to the extent that they could be absorbed as citizens and guaranteed full political and civil rights as are available to the indigenous population granted to them without damaging the interest of the country. இது ஒரு பிரச்சனையாக கூட பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது சம்பந்தமாக, இவர்களை உள்நாட்டு நிர்வாகத்தில் ஏற்றுக்கொள்வது சம்பந்தமாக ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்பட்ட ஒரு காலம் பிரதமர் ஆட்சி காலத்திலும் இருந்திருக்கிறது. அப்போது 1932 சர்வஜன வாக்குரிமையின் கீழாக, அதாவது பிரித்தானியரின் இலங்கைக்கு கீழாக எங்களுக்கு வாக்குரிமை கொடுத்த போதும், சுதேச அரசாங்கம் என சொல்லிக்கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்று சேர்ந்திருந்த அந்த நாட்களில் எங்களது குடியுரிமை பறிக்கப்பட்டது என்பதை எங்களது எந்த ஆட்சியாளர் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை வைப்பதாக இருக்கவில்லை. வரலாறு அதைத்தான் சொல்கிறது. அதே போல அப்போது உள்நாட்டு நிர்வாகத்தில் எங்களை அனுமதிக்காத இலங்கை அரசு தொடர்ச்சியாக கம்சபா முறையில் எங்களை அனுமதிக்காமலே இருந்து 1987 கம்சபா முறை கொண்டு வர கம்சபா முறை மாற்றப்பட்டு பிரதேச சபை முறை அல்லது உள்ளூராட்சி முறை மாற்றப்பட்ட போதும் கூட பெருந்தோட்ட பகுதிகளை உள்ளூராட்சி முறையில் உள்வாங்காமல் இருந்த சட்டத்தை 1987 பிரதேச சபைகள் சட்டத்தை தமிழ் முற்போக்கு கூட்டணி நாங்கள் பாராளுமன்றத்திற்கு வந்து ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினராக நான் 2015 நவம்பர் மாதங்களிலே முன்வைக்கப்பட்ட பிரேரணையை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டது இந்த 2018 செப்டம்பர் மாதம் 19 என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எனவே இத்தகைய வேறுபாடுகள் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இருந்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை என்பதை நாங்கள் வேறு விதமாக நோக்குகிறோம். இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய பிரதிநிதித்துவ முறையை உருவாக்குகிற அல்லது அமைக்கின்ற இந்த தொகுதி முறை என்பது, பாராளுமன்றத்துக்கு தெரிவாகின்ற தொகுதி முறை என்பது இந்த நாட்டில் சமத்துவமான முறையில் ஏற்படுத்தப்படவில்லை. இங்கே சமத்துவமான முறைமையொன்று காணப்படுவதில்லை. 160 தொகுதிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இந்த 160 தொகுதிகளுக்குள்ளும் மக்கள் சமமான பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கவில்லை. ஒரு தொகுதியிலே 25,000 சனத்தொகைக்கு ஒரு உறுப்பினர் என்கின்ற தெரிவு செய்யப்படுகின்ற அதே நிலைதான் 2,00,000 சனத்தொகைக்கு ஒரு பிரதிநிதி என்கின்ற நிலையும் காணப்படுது. குறிப்பாக நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த தொகுதி, எனவே சமத்துவம் இல்லாத தொகுதியிலிருந்து தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்றத்தின் பிரதிநிதித்துவம் என்பது மக்களின் சமத்துவமான எண்ணத்தை பிரதிபலிக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எனவே அதற்கு மாறாகத்தான் இந்த சமத்துவம் இல்லாத சூழ்நிலையில்தான் எங்களது சனத்தொகைக்கு அளவுக்கு அந்த ஒப்பீட்டளவில் சரிவராத ஒரு தொகுதியாக கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தித்தான் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் வந்து எங்களது உரிமைகளை நாங்கள் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி உரிமைக்கு கீழாக இந்த நாடே ஒரு தொகுதியாக இருந்து, ஒரு முழு தொகுதியாக இருந்து ஒருவரை தெரிவு செய்யக்கூடிய சூழ்நிலையில் அத்தகைய ஒரு தொகுதியினூடாக வாக்களிப்பதற்கான வாய்ப்பை இந்த நாட்டில் மலையக மக்கள் மாத்திரமல்ல முஸ்லீம் மக்களும் சிறுபான்மையினங்கள் சரியாக பயன்படுத்தி அவ்வப்போது அவர்களது உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு சூழலை இந்த ஜனாதிபதி முறைமையினூடாக ஏற்படுத்திக் கொள்கிறோம். எனவே இத்தகைய நிலையில் எங்களது இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையில் உள்ள குறைபாடுகளை நாங்கள் உணர்கிறோம். அதனை சரி செய்வதென்றால், அந்த நிறைவேற்று அதிகார முறையை ஜனாதிபதி முறையை நீக்குவதென்றால் அதற்கு நாங்கள் உடன்பட தயாராக இருக்கிறோம். எந்த நிபந்தனை என்ற அடிப்படையில் பார்த்தால், அதை நீக்கப்படுமானால் அமையப்போகிற பாராளுமன்றத்தின் ஊடாகத்தான் எங்களது உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அத்தகைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தெரிவு செய்கின்ற முறைமை சரியானதாக மாற்றப்பட வேண்டும். முறைமையாக இந்த தொகுதிகள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கை சமமாக எல்லா சமூகங்களும் பங்கு கொள்ளக்கூடிய வகையிலே உருவாக்கப்பட வேண்டும், அல்லது செனட் சபை போன்ற சிறுபான்மை சமூகத்துக்கு அதிகாரம் அளிக்கின்ற ஒரு அதிகார சபை உருவாக்கப்பட வேண்டும். இவற்றை ஒரு அரசியலமைப்பின் ஊடாகத்தான் உருவாக்க முடியும். எனவே அத்தகைய ஒரு அரசியலமைப்பை முன்வைப்பு செய்து அதில் எங்களது நியாயங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அத்தகைய ஒரு அரசியலமைப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் நிறைவேற்ற அதிகார முறை ஜனாதிபதி முறையை மாற்றுவதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். எனவே இந்த நாட்டின் சமத்துவமான மக்கள் என்கின்ற வகையில் எங்களை உரிமையை நிலைநாட்டுவதற்கு அல்லது எங்களது உரிமையை அவ்வப்போது பேரம் பேசி பெற்றுக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் இப்போதைக்கு ஆதரவாக இருக்கிறோம். அதனால் ஒரு புதிய அரசியலமைப்பையும் அந்த அரசியலமைப்பு நியாயமானதாக அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைத்து அந்த நிலையில் நாங்கள் இந்த கோரிக்கை தொடர்பாக ஆராய முடியும் என்பதையும் எடுத்துக் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கௌரவ சரவண பவ
கௌரவ குழுக்களின் தலைவர் அவர்களே, கௌரவமிக்க இந்த சபையின் கௌரவமான உறுப்பினர்களே, அனைவருக்கும் வணக்கம். பெரும் அரசியல் நெருக்கடி ஒன்றின் பின்னர் இந்த சபையில் கூடியிருக்கின்றோம். மலைவிட்டும் தூவானம் விடவில்லை என்பதைப் போல பிரதமர் யார் என்கிற சர்ச்சையில் இருந்து இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்கிற சர்ச்சைக்கு நகர்ந்திருக்கின்றோம். கௌரவ உறுப்பினர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தான் நிறைவேற்று ஜனாதிபதியாகவே இருந்தவர் தனக்கு பதவி ஆசை இல்லை என்று பிரதமர் பதவிக்கான அடிதடியின் போது இந்த சபையிலே கூறியிருந்தார். ஆனால் இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு அவர் மீண்டும் போட்டியிடுவதை பார்க்கும்போது பதவி ஆசை யாரைத்தான் விட்டு வைத்தது என்று எண்ண தோன்றுகிறது. அத்தகைய ஆசையின் காரணத்தால் தான் இன்று இந்த விவாதத்திலும் நாம் கலந்து கொள்ளும் தேவையும் ஏற்பட்டுள்ளது. இல்லையெல் 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது நிறைவேற்று ஜனாதிபதி பதவியை முற்றாக ஒழிப்பேன் என்று வாக்குறுதி வழங்கிய இன்றைய ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேனா அந்த வாக்குறுதியிலிருந்து வழங்குவதன் காரணமாகவே அவர் பதவியில் இருக்கும் போதே நிறைவேற்று அதிகாரத்தை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் வலியுறுத்த வேண்டியதாக உள்ளது. இன்று நாட்டை நிர்வகிப்பது அமைச்சரவை அல்ல. அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இதை கூறுகின்றார். நாடாளுமன்றம் அல்ல, இந்த நாட்டை ஒரு குடும்பமே ஆட்சி செய்கின்றது. அதனூடாக நாடு உறுதித்தன்மையை இழந்துள்ளது. இந்த நிலை நீடித்தால் நாட்டில் பாரதூரமான நிலைமை ஏற்படும். ஆகையால் நாட்டில் அரசியல் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இந்த நாட்டில் சட்டவாட்சியை நாடாளுமன்றத்தின் ஊடாக உறுதிப்படுத்தி அனைத்தையும் பாதுகாத்து அரசியல் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தும் முக்கியமான பொறுப்பை ஏற்றுள்ளேன். நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை 100 பாராளுமன்றத்தின் ஒத்துழைப்போடு ரத்து செய்து அமைச்சரவை ஊடாக பாராளுமன்றத்துடன் இணைந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசமைப்பொன்றை உருவாக்குவதே இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் முக்கிய இலக்காகும் என்று கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞானம் எடுத்து குறிப்பிடுகிறார். 1978 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஜனாதிபதி முறைமையால் நாட்டு மக்கள் சொல்லனா துயரத்தை அனுபவித்த பின்னர் காட்டுத்தனமான சர்வாதிகார போக்குடைய ஒருவரின் கையில் இந்த அதிகாரங்கள் சென்றதன் விளைவாகவே இந்த நாடே அவரது குடும்ப சொத்தாக மாற்றப்பட்டதன் விளைவை வெறுத்ததன் பின்னர் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை வேண்டாம் என்று இந்த நாட்டு மக்கள் கொந்தளித்து கிடந்த போதுதான் கௌரவ மைத்ரிபால சிறிசேனா நிறைவேற்று அதிகாரத்தை 100 முற்றாக ஒழிப்பேன் என்று கூறினார். அவரது அந்த வாக்குறுதியையும் நம்பித்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். குறிப்பாக தமிழ் முஸ்லீம் மக்களும் முற்போக்கு சிங்கள மக்களும் அவருக்கு வாக்களித்தார்கள். ஆனால் 19 திருத்த சட்டத்தின் ஊடாக நிறைவேற்று ஜனாதிபதி பதவியின் அதிகாரங்கள் வெட்டி குறைக்கப்பட்டன, எனினும் முற்றாக அளிக்கப்படவில்லை. 2 தடவையாக நிறைவேற்று ஜனாதிபதியாகும் எண்ணம் தமக்கு இல்லை என்று கௌரவ மைத்ரிபால சிறிசேனா ஏற்கனவே கூறியிருந்ததன் அடிப்படையில் நிறைவேற்று அதிகார முறைமையை முற்றிலும் அளிப்பதற்கு அவர் ஒருபோதும் எதிராக இருக்க மாட்டார் என்கிற நம்பிக்கையிலேயே பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். ஆனால் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதற்கான அதிகாரத்தை தவிர மிகுதி அனைத்து அதிகாரங்களையும் வழங்கும் ஜனாதிபதி பதவியில் இருந்த பின்னர் மீண்டும் அந்த பதவியில் அமர்வதற்கும் அதிகாரத்தை கையிலெடுத்து கோலோச்சுவதற்கும் அவர் தயாராகிவிட்டார் என்பது கவலைக்குரியது. அவரது இந்த உள்நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே அண்மைய அரசியல் நெருக்கடியையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தினார் என்றும் கூட விமர்சிக்கப்படுகின்றது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. கடந்த 3.5 வருடங்களுக்கு மேலாக இலங்கையின் அரச தலைவராக செயற்பட்டு வரும் என்னால் நாடும் அரசும் அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக உள்ளது. 2015 ஜனவரி 8ஆம் தேதி மக்களின் வாக்களால் தெரிவு செய்யப்பட்டு பதவிக்காக இலங்கையின் அரசு தலைவராக பொறுப்பேற்ற போது எனது நாட்டில் தற்போது நான் வகிக்கும் பதவிக்காக வழங்கப்பட்டிருந்த எல்லையற்ற நிறைவேற்று அதிகாரங்கள், அதாவது ஒரு அரசனுக்கும் அப்பால் பேரரசனுக்கான அதிகாரங்களுக்கு சமமாக இருந்த எல்லையற்ற அதிகாரங்களை இந்த காலகட்டத்தில் அந்த பதவியை ஏற்கின்ற ஒரு அரசு தலைவன் என்ற வகையில், ஒரு மனிதன் என்ற வகையிலும் முன்னெடுக்க வேண்டிய மிக முக்கியமான வரலாற்று கடமையாக இருந்த எனக்கு கிடைத்திருந்த அந்த எல்லையற்ற அதிகாரங்களை குறைத்து அவற்றை இலங்கையின் நாடாளுமன்றத்துக்கு கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டேன் என்பதை இங்கே தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வாறு கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்றும் போது கூட கௌரவ ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த உரை ஆற்றப்பட்டு 1 மாத காலம் முடிவதற்கு உள்ளாகவே எந்த அதிகாரத்தை தான் இழந்ததை பெருமைப்படும் விடயம் என்று கூறியிருந்தாரோ, அதே போன்று எஞ்சிய அதிகாரங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் முன்வந்து செயற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. ஜனாதிபதி இந்த உரையை ஆற்றுவதற்கு 1 வருடம் முன்னதாக 2017ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஆற்றிய உரையையும் இங்கு குறிப்பிட்டு கூற வேண்டியது எமது கடமை. 2015 ஜனவரியில் இலங்கை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அவ்வாறு தெரிவு செய்யப்பட முன்னர் எனது அன்புக்குரிய நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தேன். அதில் நான் விசேடமாக குறிப்பிட்ட விடயம், உலகில் எந்த ஒரு நாட்டு தலைவருக்கும் இல்லாத அதிகாரங்கள் இலங்கையின் அரச தலைவருக்கு இருப்பதனால் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த அதிகாரங்களை ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக்கி நாட்டின் நாடாளுமன்றத்திடம் ஒப்படைப்பதான வாக்குறுதியாகும். ஆட்சிக்கு வந்த தலைவர் அரசமைப்புக்கு அமைய அளவற்ற அதிகாரங்களுடன் ஆட்சியில் இருக்கும்போது அந்த அதிகாரங்களை மீள ஒப்படைத்த அரச தலைவர் என்ற ரீதியில் எனது நாட்டுக்கும் சர்வதேசத்திற்கும் அதிகாரத்தை கைவிடுவது தொடர்பான முன்மாதிரியை நான் வழங்கியுள்ளேன் என கூறியுள்ளார். நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பது பெரும்பான்மையில் மட்டும் தங்கியிருக்கும் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை சமநிலைப்படுத்துவதற்கான பொறிமுறையை சிதைக்கும் நடவடிக்கை என்கிற கவலை கரிசனை தமிழ் முஸ்லிம் மலையக சமூகங்களுக்கு இருக்கின்றது என்பதை நான் மறக்கவில்லை. நாட்டின் அதிகார மையங்களை தீர்மானிப்பதில் தமிழ் முஸ்லிம் மலையக சமூகங்களின் வகிப்பாகத்தை அல்லது பலத்தை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை தருகின்றது என்கிற கருத்தை அண்மையில் இந்த விவகாரம் பேசுபொருளான போது அந்த அகவையில் அமர்ந்திருக்கும் பல கட்சிகளின் கௌரவ தலைவர்கள் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எனினும் அவர்களின் கருத்தும் கூட நிறைவேற்று அதிகாரம் முறைமையை முற்றிலும் ஒழிப்பதற்கு எதிரானது இல்லை. தமிழ் முஸ்லிம் மலையக சமூகங்களின் உரிமைகள் அரசமைப்பினூடாக முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டு எல்லா சமூக மக்களும் இலங்கை நாட்டில் சமத்துவமாக வாழ முடியும் என்கிற சூழல் ஒன்று ஏற்படுத்தப்படுவதற்கு முன்னர் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிக்கப்படுவது ஆபத்தானது என்கிற கரிசனை காரணமாகவே அவர்கள் இந்த எதிர்ப்பை முன்வைத்திருக்கிறார்கள். அது முற்றிலும் உண்மையும் கூட. 3/2க்கு அதிகமான பெரும்பான்மை உறுப்பினர்களை சிங்களவர்களாக கொண்ட இந்த சபையில் தமிழ் முஸ்லிம் மலையக சமூகங்களின் உரிமைகள் முறைப்படி உறுதிப்படுத்தப்படாத நிலையில் நிறைவேற்று அதிகார முறைமையையும் ஒழித்து விடுவது கரிசனைக்குரிய செயல்தான். மலையகத்தில் இருந்து தமிழர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டமைக்கு நாடாளுமன்றத்தில் சிங்களவர்கள் பெரும்பான்மையாக இருப்பதே முக்கிய காரணம் என்பதை மறந்துவிட முடியாது. அதுபோன்று ஆபத்துக்கள் பற்றி சிந்திக்காமல் இருக்கும் அளவுக்கு இந்த சபையில் உள்ள கௌரவ உறுப்பினர்கள் புனிதர்களோ பகுத்தறிவாளர்களோ இல்லை என்பதை கடந்த சில வாரங்களில் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே நாடாளுமன்ற பெரும்பான்மை அதிகாரத்தை சமநிலைப்படுத்தி தமிழ் முஸ்லிம் மலையக மக்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சமநிலத்தன்மையை நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆனால் ஜனாதிபதியாக ஒரு கட்சியைச் சேர்ந்தவர் இருக்கும்போது நாடாளுமன்றத்தின் கட்டுப்பாட்டை மற்றொரு கட்சியைச் சேர்ந்தவர்களும் வைத்திருக்கும் போதுதான் அத்தகையதொரு சமநிலைத்தன்மை இருக்க முடியும். இரு அதிகாரங்களுமே ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்களிடம் இருக்கும் போது இதே தமிழ் முஸ்லீம் மலையக சமூகம் இரு குழல் பீரங்கி தாக்குதலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை மறந்துவிட முடியாது. முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அதுதான் நடந்தது என்பதையும் மறந்துவிட முடியாது. எட்டி பார்த்தாலும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையால் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்குமே சிக்கலும் பிரச்சனைகளும் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே அதனை நீக்கிவிட்டு மாற்று வழிகளை சிந்திக்க வேண்டியது அவசியம். அதனை பொறுமையோடும் புதிய அரசமைப்பின் ஊடாகவும் செய்வதுதான் புத்திசாலித்தனமும் கூட. அதை விடுத்து கடந்த சில மாதங்களாக நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டு பழிவாங்கும் வகையில் அவை நடந்தேறிவிடக் கூடாது. சபாநாயகர் அவர்களே, இவ்வளவு நேரமும் எனது உரைக்கான வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி கூறி இந்த அவையில் முக்கியமாக நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டியது குழுக்களின் பிரதித்துறை அவர்களே, ஜனாதிபதி முறை ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே முன்னர் பேசிய கௌரவ மலேக உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், 100க்கு 100 அவர் கூறியது உண்மை. நாங்கள் புத்திசாலித்தனமாக இந்த விடயத்தில் நடக்க வேண்டும். எங்களுடைய இருப்பை சரியான முறையில் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். புதிய அரசமைப்பின் ஊடாக எங்களுடைய சகல உரிமைகளையும் பெற்றால்தான் நாங்கள் இந்த ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கு நாங்களும் எங்களுடைய ஆதரவை வழங்கக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் எங்களுக்கும் முன்னர் எது நடந்ததோ, சிங்கள பெரும்பான்மையினரும் கூடுதலாக இருக்கும் போது எந்த விடயம் எவ்வாறு மலையக மக்கள் அவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டதோ அதே மாதிரியான நிலைமை மீண்டும் மீண்டும் தொடரும். ஏனெனில் இன்றும் கூட தொடர்ச்சியாக தமிழர்களுடைய அல்லது சிறுபான்மையுடைய எந்த விதமான அவர்களுடைய கோரிக்கைகளும் சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை. ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அதை கடத்தி கொண்டே போகின்றார்கள். 70 வருஷத்தை கடத்திவிட்டார்கள். எனவே நாங்கள் நிதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டிய தருணம் இது என்று கூறிக்கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.